கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. இரண்டாம் பாகம், காதல் சிகரம். ஒன்றாம் அத்தியாயம், காலாமுகரின் புது கருத்து. செந்திலாண்டவனின் திருக்கரங்களில் தவழும் வடிவேலினை போன்று கூர்மையான வேல்கள் பாண்டிய வீரர்கள் கரங்களில் மிளிர்ந்தன. தீவர்த்தியின் ஒளியில் பளபளக்கும் அந்த வேல்கள் மாற்றார் குருதியை சுவைக்க துடிப்பது போல் காட்சியளித்தன. எஃகினால் ஆகிய கேடயங்கள் ஒரு புறம் மலை போல் குவிந்திருந்தன. வீரர்களின் இடையில் வாள்கள் வெளியே வர துடிதுடித்துக் கொண்டிருந்தன. மார்பை தாக்கும் வேலையும் தாங்கும் உறுதி படைத்த கவசங்கள் வீரர்களின் மன உறுதியை புலப்படுத்திக் கொண்டிருந்தன. அகன்ற மார்பு படைத்த இவ்வீரர்களின் தின் தோள்கள் தங்கள் தாய்நாட்டை காக்க போரிட திணவெடுத்து துடித்துக் கொண்டிருந்தன. நெடுநாள் எதிர்பார்த்த போர் வரப்போகிறது. அணிவகுத்து நின்ற வீரர்களை சரிபார்த்து ஆங்காங்கே சிற்சில கருத்துக்களை கூறியவாறு ஆபத்துதவி படையின் தலைவன் செழியன் பேரறையன் அமரபுஜங்க பாண்டியனோடு நடந்து வந்து கொண்டிருந்தான். அமரபுஜங்கன் தன் கூர்மையான கண்களை அந்த வீரர்களை நோக்கி வீசி வந்தது அவர்களுடைய பலத்தை ஆராய்வது போல் இருந்தது. காளிங்கா, நீ ஒருவனே போதுமே, உன் பிரிவு படையில் இவ்வளவு பேர் வேண்டுமா என்று அமரபுஜங்கன் அணிவகுத்து நின்ற ஒரு வீரனை பார்த்து கேட்டான். கலிங்கன் ஒன்றும் பேசவில்லை. ஒன்றும் பேசக்கூடாது என்பது அணிவகுத்து நிற்கும் போது கடைபிடிக்க வேண்டிய மரபு. மன்னரின் புகழ்ச்சியை ஏற்று மரியாதையாக புன்னகை புரிந்தார். தலை தாழ்த்தாது மார்பு முன்னுக்கு வர நிமிர்ந்து நின்ற அவன் முகத்தில் தனி கம்பீரம் இருந்தது. காளிங்கன் குணம் தங்களுக்கு தெரியாதா? மதுரையை மீட்டு மன்னரின் மகுடத்தை மீண்டும் பெறும் முயற்சியில் தான் ஒருவனே பெயர் பெற்றுவிடக் கூடாது என்று நல்ல எண்ணம் அவனுக்கு என்று கூறி சிரித்தான் செழியன். நகைச்சுவை ததும்பி அவன் அவ்வப்போது பேசினாலும் கண்டிப்பு மாறாத குணமுடையவன். வரிசை வரிசையாக நின்று கொண்டிருந்த படைகளை பார்த்து வெளியே களிப்படைந்தாலும் அமரபுஜங்கன் உள்ளத்தில் சிறிது சந்தேகம் இருக்கத்தான் செய்தது. மதுரையை மீட்க இந்த படைகளின் எண்ணிக்கை போதுமா எனும் கவலையும் அவனுக்கு இல்லாமல் இல்லை. ஆனால் மதுரையில் நின்று வந்த ஒற்றர்கள் கூற்றின்படி 100 பேர் வந்து தாக்கினால் கூட எதிர்த்து போரிட சோழர் படைகள் அங்கில்லை என்பதை அமரபுஜங்கன் தெரிந்துதான் வைத்திருந்தான். மதுரையை மீட்டு விடுவது எளிது. ஆனால் தோற்றுடைய சோழர் படைகளை தொடர்ந்து தஞ்சையில் நின்று மேலும் படைகள் அலைகளையாய் வரமாட்டா என்பது என்ன நிச்சயம்? எந்த சமயத்திலும் கண்ணை இமைக்காப்பது போல் எல்லையில் பெரும் படைகளை கொண்டு காத்திருக்க வேண்டும். இப்போது மதுரையை நோக்கி செல்ல சேர நாட்டு படைகளின் உதவி வேண்டாமே. பிறகு வேண்டுமானால் சோழ நாட்டின் மீது தொடர்ந்து படையெடுத்து செல்வதற்கு சேர மன்னனின் படையை பயன்படுத்துவோம் என்று எண்ணினான். 2 வித குழப்பங்கள் அவன் உள்ளத்தில் புகுந்து சிந்தனையை கலைத்தன. வீரர்களின் அணிவகுப்பை பார்த்து முடிந்தபின் அவன் தலைவியின் இருப்பிடம் நோக்கி விரைந்தான். அணிவகுத்து நின்ற படையினரை பலகணியின் வழியாய் கண்டவாறு இருந்தாள் தலைவி. மங்கிய நிலவொளியில் தீவர்த்தியின் வெளிச்சத்தில் மின்னும் வேலுடனே உயர்த்திய வாளுடனே நிற்கும் உண்மை வீரர்களின் தோற்றம் அவள் உள்ளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுவரை எந்த ஒரு மகத்தான செயலுக்காக அவள் அந்த கானகத்தில் தங்கியிருந்தாளோ அந்த செயல் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டதற்கான ஆரம்ப வாயிலை அவள் கண்டாள். தன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இம்மாபெரும் பணியை முடிக்க இத்தனை ஆண்டுகளையும் கழித்த வீரர்களை அவள் புகழ்ந்து பாராட்டினாள். அந்த காட்டிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர்தான் குதிரை மீது ஏறி ஆத்திரத்தோடு பழிவாங்கும் எண்ணத்தோடு வந்து சேர்ந்ததை அவள் மறந்து விடவில்லை. அப்பொழுது ஆனைமலை காட்டின் பயங்கரம் அஞ்சா நெஞ்சினரைய திகைக்க வைக்கும். அவள் துணிந்து காட்டில் வாழ தீர்மானித்தாள். எரிமலை போன்று குமரி கொண்டிருந்த அவள் இதயத்திற்கு காட்டின் தன்மை அமைதியை அளித்தது. ரவிதாசன் போன்ற பாண்டியனின் ஆபத்துதவிகளும் அமரபுஜங்கனோடு வந்து சேர்ந்தனர். அமரபுஜங்கன் அப்போது 8 வயது பாலகன். அரண்மனையில் தாதிகள் புடைசோழ வாழ வேண்டியவன், பஞ்சனை மெத்தையில் படுத்து உறங்க வேண்டியவன், அவனை வளர்த்து பெரியவனாக்கி அரசு குமாரனுக்கு உண்டான பண்பும் பாசமும் அறிவும் ஆற்றலும் உள்ளவனாக்கி மதுரை அரியணையில் அவனை ஏற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு அவளுக்கு ஏற்பட்டது. காட்டிலே வாழ்வது சில காலத்திற்கு மிகவும் கடினமாக இருந்தது. சோழ வீரர்களின் கண்களுக்கு தெரியாமல் வசிக்க வேண்டியிருந்தது. கொடிய பிராணிகளோடும் மிக கொடிய ஜந்துக்களோடும் போராட வேண்டி நேர்ந்தது. ரவிதாசனையும் செழியன் பேரறையனையும் தவிர மற்ற ஆபத்துதவிகள் கடும் காய்ச்சலால் இறந்தனர். இத்தகைய கொடும் துன்பங்கள் தலைவியின் இதயத்தை கலக்கிவிடவில்லை. நாளுக்கு நாள் அவளுடைய மென்மையான இதயம் கடினமாகி வந்தது. பழிவாங்கும் உறுதி பலப்பட்டு வந்தது. ஆனால் அந்த உறுதியிலே பயங்கரம் இல்லை. அந்த உறுதியிலே கொடும் குணம் இல்லை. பாண்டிய நாட்டை மீட்டு அமரபுஜங்கனை அரியணையில் அமர்த்தும் ஒரே எண்ணம் மட்டும் இருந்ததால் அவளுக்கு அடுத்த நாட்டு அரசியலிலும் அதிக அக்கறை ஏற்படவில்லை. நாளாக ஆக பாண்டிய நாட்டின் பல பகுதிகளில் இருந்து உண்மை ஊழியர்கள் ஆனைமலை காட்டை வந்தடைந்தனர். போர் வீரர் பரம்பரையினர் வந்து சேர்ந்தனர். காட்டையே தாங்கள் வாழிடமாக கொண்ட சமண துறவிகள் பலர் அவ்வப்போது வந்தனர். அவர்கள் அமரபுஜங்கனுக்கு கல்வி அறிவு போதித்தனர். அந்த இடத்திற்கு வரும் ஒவ்வொருவரையும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தியேதான் அவள் அங்கு தங்கியிருக்க அனுமதித்தாள். தன் உருவத்தை வெளிக்காட்டவே இல்லை. தன் உருவத்தை எவரும் அறிய முற்படாதவாறு கண்டிப்போடு வாழ்ந்து வந்தாள். அமரபுஜங்கன் மட்டும் அந்த சிறு குடிலுக்குள் வாழ்ந்து வந்தான். லட்சிய வெற்றிக்கு பாடுபட்ட ஆபத்துதவிகள் அனைவரும் அவளுடைய கட்டளையை தலையாய கட்டளையாக கொண்டு நிறைவேற்றினர். ரவிதாசன் தலைவியை தொடக்கத்தில் சந்தேகித்தது உண்டு. ஆனால் அவளுடைய ஆற்றலை உணர்ந்து அவனும் மற்றவரை போன்று அவள் கட்டளைகளை ஏற்று அவள் திட்டத்தை மதித்து நடந்து வந்தான். பல நாட்கள் அவன் ஆனைமலை காடுகள் பக்கமே திரும்பாமல் அலைந்து கொண்டிருப்பான். இரவும் பகலும் மழையும் வெயிலும் காடும் மேடும் முள்ளும் புதரும் அவனுக்கு சமம்தான். ஒரே குறிக்கோள் கொண்டவனாயினும் அவனுக்கு சில நாட்களாக தலைவியின் திட்டத்தில் நம்பிக்கை குறைவு ஏற்பட்டது. தலைவி அவற்றை அறியாமல் இல்லை. ரவிதாசனின் மனப்போக்கு அவளுக்கு பிடிக்கவும் இல்லை. கோழை போன்று மறைந்திருந்து சோழ வர்க்கத்தையே நிர்மூலமாக்குவதற்கு அவள் ஒப்பவில்லை. கடைசியாக அவனுடைய திட்டத்தை கேட்டு தலைவி சம்மதம் தெரிவிக்கவில்லை. அதனோடு அவன் நெருங்கி பழகும் காளாமுகர் பேரிலும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. சோழர்களிடம் வெறுப்பு பூண்டவர் போல் நடிக்கும் அவரால் என்றைக்கும் பாண்டியர்களுக்கு ஆபத்து என்ற திடமுடிவோடு இருந்தாள். அவள் முடிவை எளிதில் ரவிதாசன் நம்ப மாட்டான் என்பதும் அவள் அறிவாள். அவனுடைய திட்டத்திற்கு ஆதரவு இருக்கும் காளாமுகர் மீது அவன் ஒரு நாளும் சந்தேக கொண்டுவிட மாட்டான் என்பதும் அவளுக்கு தெரியும். கடைசியாக காட்டிற்குள்ளே வந்துவிட்ட காளாமுகரையும் பரமேஸ்வரனையும் ரவிதாசன் சந்திக்க ஒட்டாமல் திட்டம் தீட்டினாள். என்ன பயன், காளாமுகர் ஒரு மாயாவியா? மறுநாள் காலையே அந்த காட்டில் நின்று மறைந்து விட்டாரே, அவருடைய ரவிதாசனையும் காணவில்லை. இப்போது அமரபுஜங்கன் ரவிதாசனை தேடுவான். தாயே, ரவிதாசன் எங்கு என்று கேட்பான் அமரபுஜங்கன். அமரபுஜங்கன் ரவிதாசனை பற்றி வினவுவான் என்பது தலைவிக்கு தெரியும். ஆபத்துதவிகள் படையில் முதன்மையிடம் கொண்டவரன்றோ ரவிதாசன்? சோழ நாட்டில் எதிரிகள் நடுவே நடமாடி பல செயல்களை முடித்தவனன்றோ அவன்? காளாமுகரும் பரமேஸ்வரனும் வந்த அன்று அவர்களை சந்திப்பதற்கு தலைவி தடை விதித்திருந்தாளன்றோ? ரவிதாசன் அவர்கள் தங்கியிருந்த குடிலுக்கு சற்று தொலைவில் உள்ள மரத்தொடியில் சிந்தனையில் ஆழ்ந்து வண்ணம் கண்ணயர்ந்தான். தலைவியின் மீது அவனுக்கு ஒரு கணம் கோபம் வந்தது. மற்றொரு கணம் சோழ வம்சத்தை பூண்டோடு நசுக்குவதற்கு தடையாக தலைவி ஏன் இருக்கின்றாள் என்ற ஐயமும் அவனுக்கு எழுந்தது. எனினும் தனக்கும் தடை விதிக்கும் அளவுக்கு புதிய நிலை உருவாக்கிவிட்டது என்றால் இனி இந்த இடத்தில் இருப்பதால் பலன் இல்லை என்று எண்ணினான். பொழுது புலர சில நாழிகைகள் இருக்க வேண்டும். தன்னை யாரோ தட்டி எழுப்புவது போன்ற உணர்ச்சி ஏற்படவே ரவிதாசன் துள்ளி எழுந்தான். புதரின் மறைவில் ஓர் உருவம் தெரிந்தது. அது காளாமுகருடையதாகத்தான் இருக்க வேண்டும். ரவிதாசனை தன்னோடு வருமாறு சைகை செய்தது அந்த உருவம். காட்டின் கொடி வழிகளின் வழியே புகுந்தும் நெளிந்தும் குனிந்தும் செல்வதைக் கண்ட ரவிதாசனே வியப்பில் ஆழ்ந்தான். காளாமுகருக்கு அந்த காட்டின் ஒவ்வொரு பகுதியும் மனப்பாடமா? காவல் வீரர்களுக்கு தெரியாமல் அவர் எப்படி தன்னை எழுப்பினார் என்பது எல்லாம் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அவனை பேசவிடாமல் சைகை செய்த காளாமுகர் வேகமாக சென்று கொண்டிருந்தார். குறிப்பிட்ட இடத்தில் பரமேஸ்வரனும் நின்று கொண்டிருந்தான். ரவிதாசன் அடைந்த வியப்புக்கு எல்லையில்லை. மந்திர தந்திரம் அறிந்தவன் என்று அவனை கூறுவார்கள். காளாமுகர் அவனையும் வென்றுவிட்டாரே! காளாமுகர் மீது உள்ள நம்பிக்கை அவனுக்கு உயர்ந்தது. பருத்த உடலையும் தாங்கிக் கொண்டு வயது நிலையையும் பொருட்படுத்தாமல் அவர் பாறைகளை தாண்டியும் புதர்களை விளக்கியும் தாழ்ந்த கிளைகளில் குனிந்தும் சென்று நிலை கொண்டு அவனுக்கு அவர் மீது மதிப்பு உயர்ந்தது. கடைசியில் கீழ்வானத்தில் கதிரவன் பொன்னொளி வீசி புறப்பட்ட போது சலசலவென்று ஓடும் காட்டாறு ஒன்றின் கரைக்கு வந்து சேர்ந்தனர். பரமேஸ்வரனுக்கு அந்த குளிர் வேளையிலும் உடல் உயர்த்து விட்டிருந்தது. அவன் தஞ்சையை தவிர வேறு எங்கும் சென்றறியாதவன். இது போன்று விரைந்து நடந்ததனால் அவனுக்கு உடல் உயர்த்திருக்கலாம், அல்லது சில நாட்களாக எப்படி ஆகுமோ என்று எதிர்பாராதவை நடப்பதால் ஏற்பட்ட நடுக்கத்தால் அவன் உடலில் வியர்வை ஆறு பெருகியிருக்கலாம்.
சாமி, இன்னும் எவ்வளவு தொலைவு நாம் நடக்க வேண்டும்
என்று பரமேஸ்வரன் கேட்டான். ஜெய் மகாதேவ் என்று கூறிய காளாமுகர் ரவிதாசனை நோக்கி நகைத்து அபாய எல்லையை தாண்டும் வரை என்றார்.
அபாய எல்லையை எப்போது தாண்டுவோம்
என்று கேட்டான் பரமேஸ்வரன் மேல் மூச்சு வாங்க.
எந்த அபாயத்தை கோருகின்றீர்கள் சாமி
என்று கேட்டான் ரவிதாசன். உண்மையிலேயே அவன் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்டான். காளாமுகர் மீண்டும் நகைத்தார். ரவிதாசா, எந்த ஆபத்து என்று உனக்கு தெரியாதா? ஆபத்துடனேயே எப்போது உறவாடும் உனக்கு நான் சொல்ல வேண்டுமா என்று கேட்டார். ரவிதாசன் பயமும் பக்தியும் நிறைந்த குரலில் பேசினான். இதற்கு முன்பு இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் கேட்டிருந்தால் கடகடவென்று நகைத்திருப்பான். அவன் விழிகளும் சிரிப்புக்கு ஏற்ற வகையில் சிவக்கும். இப்போது அவனுக்கு இன்னது செய்வது என்று தெரியவில்லை. ஆனைமலை காட்டை விட்டு யாரும் அறியாமல் புறப்பட்டாகிவிட்டது.
தலைவியின் உதவியும் யோசனையும் இனி கிடைக்காது. தன் எண்ணங்களை நிறைவேற்ற காளாமுகர் உதவிதான் வேண்டும். அவர் உதவுவாரா? ஆபத்தான பகுதி என்று அவர் கூறுகிறாரே, அவர் எதை சொல்கின்றார்? உண்மையில் அவன் அறிந்து கொள்ள விரும்பினான்.
சாமி, உண்மையில் எனக்கு தெரியவில்லை, சொல்லுங்கள் என்றான்.
இதோ இந்த காட்டாற்றை தாண்டிவிட்டால் தலைவியின் வீரர்கள் வந்து உங்களை பிடித்துவிட முடியாது. இனி நாம் சோழ நாட்டில் நுழையலாம் என்றார் காளாமுகர்.
சோழ நாட்டிலா
என்று பரமேஸ்வரன் திடுக்கிட்டு கேட்டான். ஆம், சோழ நாட்டில் தானே இனி உன் வேலைகள் எல்லாம் ரவிதாசா என்று கேட்டார் காளாமுகர். ரவிதாசன் தலையை அசைத்தானே தவிர அவனால் பேச முடியவில்லை. ரவிதாசா, ஏன் மௌனமாகிவிட்டாய்? சரி சரி, நாம் ஆற்றை கடந்தவுடன் இளைப்பாறை விட்டு பேசுவோம் என்றார். காட்டாற்றில் தண்ணீர் குறைவாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இடையிடையே உள்ள சிறு சிறு பாறைகளின் மீது காலை மெல்ல ஊன்றியவாறு அந்த பாறையில் அவர் எப்படி லாவகமாக கால்களை ஊன்றி சென்றார் என்பது ரவிதாசனுக்கு வியப்பாக இருந்தது. காளாமுகர் மந்திர சக்தி படைத்தவரோ என்று எண்ணினான். விசாலமான புல்வெளி ஒன்றிற்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். புல்வெளியை சுற்றி மரங்கள் நிறைந்திருந்தன. நெல்லி மரமும் மாதுளை மரமும் கொய்யா மரமும் செழித்து வளர்ந்திருந்தன. ஒவ்வொரு மரத்திலும் பழங்களும் காய்களும் குலுங்கிய வண்ணம் இருந்தன. காளாமுகர் மரங்களின் அருகே சென்று கைத்தடியால் நெல்லிக்காயையும் மாதுளையையும் கொய்யாவையும் தட்டி உதிர்த்து எடுத்து வந்து கீழே பரப்பி அந்த இடத்தில் தானும் அமர்ந்து மற்றவர்களையும் அமர சொன்னார்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.